அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே திங்கள் 20 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். இலங்கையில் போரின் இறுதிக்கட்டத்தில் ராணுவத்திடம் சரணடைந்தவர்களில் பலரை காட்டும் புகைப்படங்கள் இணையதளத்தில் வெளியான நிலையில் அந்த படங்களில் காணப்படும் ஒருவர் தனது பெண் என்று அந்த பெண்ணின் தந்தை கூறியிருப்பது பற்றிய செய்தி. இந்தியாவில் புதிய அமைச்சரவை அமைக்க நரேந்திர மோடிக்கு இந்திய குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்திருப்பது பற்றிய செய்தி. இந்த புதிய அமைச்சரவையில் தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் இரு உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் தமிழோசைக்கு தெரிவித்த கருத்து, பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் விமல் சொக்கநாதன், சாதாத்.
தாய்லாந்து நாட்டில் ராணுவ சட்டம் பிரகடனம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து காவந்த அரசின் பிரதமர் பூன் சாங் பாய்தான் புதிய தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். ராணுவ தளபதி ஜெனரல் பிரயுத் சனோச்சா பேசும்போது, அரசியலில் எதிரணிகள் தமக்கிடையில் நிலவும் வேற்றுமலை தீர்ப்பதற்கு உதவும் முகமாக நாட்டிலே அமைதியையும் ஒழுங்கையும் நிலைநாட்ட தமது ராணுவ துருப்புகளை தான் தெருக்களில் ஈடுபடுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார். தாய்லாந்து நாட்டில் அதிரடி புரட்சி ஒன்றும் நடந்துவிடவில்லை என்று ராணுவ தளபதி வலியுறுத்தினார். ஆனால் எதிர்க்கட்சி மூத்த தலைவர் குரல் எழுப்பும் போது சுதீப் தாக்சான் ஆட்சியை கவிழ்க்கும் தனது போராட்டம் தொடர்ந்து நடக்கும் என்று கூறினார்.
ஒன்றுபட்ட யுக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்து கிழக்கு யுக்ரைனில் தொழிற்சாலைகள் நிறைந்த பிரதேசமான டன்பாஸில் நூற்றுக்கணக்கானோர் வேலை நிறுத்தம் செய்திருக்கின்றனர். ரினாட் அக்மதோவ் என்ற தொழிலதிபர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த வேலை நிறுத்தம் நடந்திருக்கிறது. ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகளுக்கு எதிர்ப்பு காட்டும் விதமாக தினந்தோறும் 3 மணி நேர வேலை நிறுத்தம் செய்யுமாறு பல தொழில் நிறுவனங்களின் முதலாளியான இந்த தொழிலதிபர் கேட்டுக்கொண்டார். தொழிலாளிகள் வேலையை நிறுத்திவிட்டு ஊர்வலமாக சென்றிருந்தனர். ரஷ்ய ஆதரவாளர்களும் போட்டிக்கு வேறொரு ஊர்வலத்தை நடத்துகின்றனர்.
உக்ரைனில் நெருக்கடி ஆரம்பமான காலம் தொடக்கம் இப்போது வரை குறைந்தது 10,000 பேராவது தமது இருப்பிடங்களை இழந்து வெளியேறியிருக்கிறார்கள் என்று UNHCR அகதிகளுக்கான ஐநா அமைப்பு அறிவித்திருக்கிறது. இவர்களில் பலர் கிரிமியாவிலிருந்து வெளியேறிய டாட்டார் இனத்தவர். சமீபத்திய சில வாரங்களாக உக்ரைனியர்கள், ரஷ்யர்கள் மற்றும் கூட்டு குடும்பத்தினர் பலரும் இருப்பிடங்களை விட்டு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்று ஐநா அறிவித்திருக்கிறது. தாங்கள் பயமுறுத்தப்பட்டமை, ஸ்திரமற்ற தமது வாழ்க்கை மற்றும் அடக்குமுறை பற்றிய பொதுவான அச்சங்கள்தான் தாங்கள் குடிபெயர்ந்தமைக்கு காரணங்கள் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள்.
அமெரிக்க உளவுத்துறையான CIA தமது வேவு பணிகளுக்கு ஒரு திரையாக தடுப்பூசி திட்டங்களை இனி பயன்படுத்தப் போவதில்லை என அமெரிக்க அதிபர் அலுவலகம் அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தானில் அல் கைதா தலைவர் ஒசாமா பின் லாடன் தேடப்பட்டு வந்த சமயத்தில் ஒரு தடுப்பூசி நடவடிக்கையை CIA பயன்படுத்தியிருந்தது தொடர்பில் அமெரிக்க மருத்துவத்துறை வல்லுநர்கள் முறையிட்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒசாமா பின் லாடனின் உறவுக்கார குழந்தைகள் என்று தாம் நம்பிய சில குழந்தைகளின் மரபணு மாதிரிகளை ஒரு காமாலை நோய் தடுப்பூசி திட்டத்தின் வழியாக பெற 2011 CIA முயற்சித்திருந்தது. ஆனால் அதன் பின்னர் போலியோ தடுப்பூசி முகாம்களை இலக்கு வைத்து பாகிஸ்தானிய தாலிபான்கள் பல தாக்குதல்களை நடத்தியிருந்தனர். தடுப்பூசி முகாம்களை பயன்படுத்தி திரைமறைவில் ஒற்றுவேலை செய்கிறார்கள் என்று தாம் நம்புவதாக பாகிஸ்தானிய தாலிபான்கள் குற்றம் சாட்டி வந்திருக்கிறார்கள்.
ஜப்பானின் ஃபுகுஷிமா அணு உலையில் 3 வருடங்களுக்கு முன்னர் பெரு விபத்து ஏற்பட்ட உச்சக்கட்டத்தில் ஊழியர்களில் 90% ஃபுகுஷிமா வளாகத்தை விட்டு தப்பி ஓடினார்கள் என்பதை காட்டும் ஆதாரங்களை ஜப்பானின் மிகப்பெரும் பத்திரிகைகளில் ஒன்று வெளியிட்டிருக்கிறது. ஃபுகுஷிமா ஆலை நிர்வாகம் விடுத்திருந்த அதிகாரப்பூர்வ அறிவித்தலில் ஊழியர்கள் அனைவருமே வெளியேறும்படி பணிக்கப்பட்டார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் ஜப்பானிய பத்திரிகை செய்திப்படி ஆலை வெப்பத்தில் உருகிக்கொண்டிருந்த நெருக்கடி நிலையை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட 4ஆம் நாள் கட்டுப்படுத்தும் முயற்சிகளை 70 குறைவான ஊழியர்களின் பொறுப்பிலே விட்டுவிட்டு 680 ஊழியர்கள் தப்பி ஓடினார்கள் என்று தெரிகிறது. ஃபுகுஷிமா ஆலையின் முன்னாள் இயக்குநருடனான செவ்விகளை அடிப்படையாக வைத்து இந்த பத்திரிகை செய்தி எழுதப்பட்டிருந்தது.
உலகில் செயற்கை போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக ஐநா மன்றம் மீண்டும் எச்சரித்திருக்கிறது. போதை தரும் புதிய புதிய ரசாயன கலவைகள் முன்பெப்போதும் இல்லாத அதிக வேகத்தில் உருவாக்கப்பட்டு வருவதை ஐநாவின் போதை மருந்து குற்ற ஒழிப்பு அலுவலகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. 2013 புதிதாக அடையாளம் காணப்பட்ட செயற்கை போதை வஸ்துக்களின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டை விட 1/3 அதிகமாக இருந்திருக்கிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் போரின் இறுதி கட்டங்களில் ராணுவத்திடம் சரணடைந்த அல்லது பிடிபட்டதாக கூறப்படும் பலரது புகைப்படங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு இணையதளத்தில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. இந்த படங்களில் 2 முன்னர் விடுதலை புலிகள் வானொலியில் பணியாற்றி போரில் கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட இசைப்பிரியா, கொல்லப்படுவதற்கு முன்னர் ராணுவத்தினர் போல் காட்சியளிக்கும் சிலர் சூழ்ந்த நிலையில் காணப்படும் காட்சியும் இருந்தது. இந்த நிலையில் இந்த இணையதளத்தில் காணப்பட்ட படங்களில் 1 ராணுவத்தினர் சூழ்ந்திருக்கும் நிலையில் இசைப்பிரியாவுடன் காணப்படுபவர் தனது மகள் என்றும், போருக்கு பின்னர் அவரை காணவில்லை என்று தான் புகார் கொடுத்திருந்ததாகவும் இலங்கையின் வடமாகாணம் மல்லாவியைச் சேர்ந்த ஒருவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்து வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
விடுதலை புலிகளின் தொலைக்காட்சி அறிவிப்பாளராக இருந்த இசைப்பிரியா தொடர்பில் அண்மையில் வெளியாகியுள்ள புகைப்படம் பற்றி புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இசைப்பிரியாவும் மற்றொரு பெண்ணும் ராணுவ காப்பரன் ஒன்றிற்குள் இருப்பது போன்று ஊடகங்களில் வெளியாகியுள்ள புகைப்படத்தில் அவருடன் இருப்பவர் குணலிங்கம் உசாலினி என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். அவருடைய குடும்பத்தினரே அவரை அடையாளம் கண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இணையதளங்களிலும் உள்ளூர் பத்திரிகைகளிலும் வெளியாகியுள்ள இந்த படத்தை பார்த்ததும் இசைப்பிரியாவுடன் காணப்படுபவர் தனது மகள்தான் என்று அடையாளம் கண்டிருப்பதாக அவருடைய தந்தையார் பாலசிங்கம் குணலிங்கம் தெரிவித்திருக்கின்றார். மல்லாவி யோகபுரத்தில் வசித்து வரும் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது பற்றிய விவரம் என்ன என கேட்டேன்.
மகள் உசாலினி அவ 90 பிறந்தவா. தை மாதம் 7 உசாலினியர் மகா வித்தியாலயத்துல படிக்கும் போது இயக்கத்துல வந்த வீட்டுக்கு ஒரு ஆள் பிடிச்ச அந்த அதுல இவதான் மூத்த பிள்ளை. அப்ப மற்றவர்கள் இவாக்கு கீழே வயது குறைஞ்சாக்கள். அப்ப இவதான் புயல் படிச்சு முடிஞ்சே படிச்சுருக்கல பிடிச்சவையல் 2008 இயக்கத்திலே அவ 1 மேல இருந்தவா. அதுக்கு பிறகு நாங்கள் முள்ளி வாய்க்கால அந்த இடம் பெயர்ந்து போய் அப்படி போவைகளை தான் ஒரு நாள் கண்ட நாங்கள். அப்ப நாங்கள் எங்களோட வர சொல்லி வர இல்ல அப்படியே இருந்துட்டா அப்படியே நாங்க ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள போட்டோம். அந்த பிரச்சனைகளோட அப்படியே நாங்கள் டம்பேந்து வந்த பிறகு மீள்குடியேற்றத்துக்கு வந்த பிறகு காணா இல்லையாண்டு ஐசிஆர்சி அங்க வவுனியாவில எல்லாம் பதிஞ்சினாங்க. காணாம போன இது பதிஞ்சினம் அங்கையும் கிளிநஜியில பதிஞ்சினாங்க. ஏனாதிபதி ஆன குழுவில கிளிநஜியில பதிஞ்சினாங்க. முல்லதீவுக்கு வேற இல்லையா அதுக்கு பிறகு ஒரு நடவடிக்கையும் இல்லை. இப்ப அந்த பேப்பர்ல இந்த இசைப்பிரியாண்ட படத்தோட எங்கள்ட மகளின் படம் இருந்தது. அதை பார்த்துட்டு தான் நான் பிறகு எங்கள்ட மகள உயிரோட இருக்கிற மாதிரி அந்த படத்துல இருந்தேன். படத்துல அந்த வெற்றிட்டால இப்படி மேல் போத்து மூடினவரை இசைப்பிரியாவுக்கு பக்கத்துல உயிரோட இருக்கிற மாதிரி இருந்தது. அதை பார்த்துட்டு தான் வெங்கட மகளாண்டு உறுதிப்படுத்தி சொல்லி இருக்கிறேன். இதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய இல்லைன்னு தான் பார்த்துட்டு அதைக்கணும் செய்கிறாண்டு. இப்ப மகள் உயிரோட இருக்கிறான் மாதிரி தானே அதுல இருக்குது. இதுன்ற முடிவு என்ன அறியத்தானே வேணும். பங்கர்ல இருக்கிற மாதிரி தான் 2 இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுல ராணுவத்துல போய் ஆங்களுக்கு என்ன சொல்லி நம்ம தெரியலையாதான் யோசிக்கிறேன். மன்னார் பிரதேச குழுவுக்கு நாங்கள் சொல்லலாம்னு தான் இருக்கிறோம். இப்ப
ஏன் நீங்க அவங்களுக்கு சொல்லாம இருக்கிறீங்க?
ஏனாதிபதி ஆன குழுவுல அவங்க தான் கூட்டி கொண்டு போய் ஏற்பாடு செய்தவை அந்த பதிகிறதுக்கு.
என்றார் பாலசிங்கம் குணலிங்கம் அவர்கள். இந்த விடயம் குறித்து ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது இவ்வாறு வெளியிடப்படுகின்ற படங்கள் மற்றும் காணொலிகள் குறித்து எழுந்தமானத்தில் எதையும் கூற முடியாது. இதுபோன்ற படங்களை பரிசோதனை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள பிரிவினர் இதனை ஆய்வுக்கு உட்படுத்தி அது பற்றிய விடயங்களை தெரிவிப்பார்கள் என கூறினார். தற்போதுள்ள தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு இது போன்ற படங்களையும் காணொலிகளையும் தயாரித்து விடலாம். எனவே அவற்றை பற்றி ஆராயாமல் எதனையும் இப்போது கூற முடியாது. கற்றறிந்த பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினரின் வேண்டுகோளுக்கு இணங்க இவ்வாறான படங்கள் மற்றும் காணொலிகளை ஆராய்ந்து உண்மை நிலையை கண்டறிவதற்கான குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழு இந்த விடயங்கள் குறித்து ஆராய்ந்து முடிவுகளை வெளியிடும் என்றார் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய அவர்கள். இவ்வாறான புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை பார்ப்பவர்கள் ராணுவம் மனித உரிமை மீறல்களில் உண்மையாகவே ஈடுபடுகின்றது என்று எண்ணுவார்கள் தானே என கேட்டதற்கு
சிவில் ரசியான் சங்கியா 10 ஏழாயிரம் 3 லட்சத்துன පමණ වූ පිරිස දන්නවා ඒ අයට මොන ආකාරයෙන්ද හමුදාව සැලකුවේ.
ராணுவத்தினர் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டார்களா இல்லையா என்பதை போர் பிரதேசத்தில் இருந்து வந்த தமிழ் மக்கள் நன்கறிவார்கள். யுத்தம் முடிவடைந்த போது இடம்பெயர்ந்திருந்த 300,000 மக்களை ராணுவத்தினர் எவ்வாறு பராமரித்தார்கள் என்று அவர்களுக்கு நன்கு தெரியும். அதே நேரம் ராணுவத்திடம் சரணடைந்த 12,000 மேற்பட்ட விடுதலை புலிகளுக்கு புனர்வாழ்வு பயிற்சி அளித்த போது அவர்களுக்கு எந்தவித தீங்கையும் ராணுவத்தினர் செய்யவில்லை என்பதை அவர்கள் அறிவார்கள். விடுதலை புலிகளுக்கு ஆதரவான சில அமைப்புகளும் வெளிநாடுகளில் உள்ள புலி ஆதரவாளர்களான புலம்பெயர் தமிழர்களில் சிலருமே பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள். இந்த பிரச்சாரம் அரசியல் நோக்கத்திலானது என்றார் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய அவர்கள்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்கவாசகம். இந்த புகைப்படங்களின் உண்மைத்தன்மையை குறித்து பிபிசியால் முழுதுமாக சரிபார்க்க முடியவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யோகராஜன் அவர்களை கேட்டார் சிவகன்.
ஐக்கிய தேசிய கட்சி 3 மாதங்களுக்கு முன்பு பாராளுமன்றத்திலே நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை முன்வைத்தது. இதற்கு காரணம் அன்று நாட்டில் எத்தனால் என்கின்ற மது தயாரிக்கும் மூலப்பொருள் கண்டெய்னராக கொண்டு வந்து 2-3 கண்டெய்னர்கள் பிடிபட்டன. அவற்றை கொண்டு வந்தவர்களில் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் பலர் இருப்பதாக வெளிப்பட்டது. பிடிபடாமல் எத்தனை வந்தன என்று யாருக்கும் கூற முடியாது. அதே போன்று கண்டெய்னர்களில் ஹெரோயின் என்கின்ற மது பொருளும் கிலோ கணக்கிலே கொண்டு வரப்பட்டது. ஒரு கண்டெய்னரை துறைமுகத்திலிருந்து விடுவிப்பதற்காக பிரதமர்களுடைய செயலாளர் ஒருவர் கடிதமும் வழங்கியிருந்தார். இலங்கை தென் ஆசியாவின் ஹெரோயின் மையமாக உருவாக்கப்பட்டு வருகின்றது என்று தென் ஆசிய நாடுகள் பல சர்வதேசமும் இன்று கூறி வருகின்றது. இது போன்ற விடயங்களுக்கு அரசாங்கத்துடைய உதவியோடு செயல்படுவதாலும் இது போன்ற விடயங்களை இலங்கைக்கு கொண்டு வந்த அரசியல் சார்பு உடையவர்களும் உயர் பதவியில் இருக்கும் பிரதமருக்கும் எதிராக எந்தவித நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கவில்லை. இதே போன்று சென்றால் இலங்கை மது பொருட்களுக்கான மத்திய நிலையமாக மாறிவிடும். அதை தடுக்க வேண்டும். அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத அரசாங்கத்துக்கு எதிராக நாம் நம்பிக்கையில்லா ஒன்றை கொண்டு வந்தோம். அதைத் தொடர்ந்து கடந்த மாதம் இலங்கையில் கெசினோக்களையும் கெசினோக்களோடு வரக்கூடிய ஏனைய குற்ற செயல்களையும் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் நாடாளுமன்றத்திலே அங்கீகாரம் பெற்றது. இந்த சூழ்நிலையில்தான் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டுள்ளது.
சரி, இந்த பிரேரணைக்கு யார் யார் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள், எந்தெந்த கட்சிகள்?
இந்த பிரேரணையை ஐக்கிய தேசிய கட்சி தான் கொண்டு வந்தது. நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சியிலே இருக்கும் ஜேவிபியும் தமிழர் விடுதலை கூட்டணியும் இதற்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். அத்தோடு அரசாங்கத்திலே இது போன்ற விடயங்களுக்கு எதிராக பேசி வரும் ஜாசிக ஹெல உரிமை கட்சியும் தேசிய விடுதலை முன்னணி என்கின்ற வீரவன்ச அவர்களுடைய கட்சியும் செயல்படுமா என்பது சந்தேகக்குரிய விடயமாக இருந்தாலும் அவர்கள் மக்கள் மத்தியிலே கூறு வரும் அவர்களுடைய கொள்கை என்று பரப்பி வரும் விடயங்களை அடிப்படையாக பார்த்தால் கட்டாயம் அவர்களும் இதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும்.
குறிப்பாக நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை எதிர்கட்சிகள் இருக்கைகளின் எண்ணிக்கையில் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மிகவும் பலம் குறைந்தனவாகவே இருக்கின்றன. இந்த நிலையில் இப்படியான ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு நிறைவேற்றலாம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா?
இது போன்ற நம்பிக்கையில்லா பிரேரணைகள் பொதுவாக பாராளுமன்றங்களிலே கொண்டு வரும் போதெல்லாம் அங்கே பெரும்பான்மை இருக்கின்ற காரணத்தினால் கொண்டு வருவது கிடையாது. தேசிய பிரச்சனை ஒன்றுக்கு அவதானத்தை திருப்புவதற்காகவும் மக்கள் மத்தியிலே இந்த பிரச்சனையின் எதிரலைகள் எப்படி இருக்கும் என்பதையும் மக்களுக்கு தெரிவிப்பதற்காகவே இது போன்ற விடயங்களை நாம் நம்பிக்கையில்லா பிரேரணையாக கொண்டு வருவது. அதாவது இந்த விடயம் சம்பந்தமாக மக்களுடைய உணர்ச்சிகளை தெரிந்து கொள்வதற்காகவும் அவர்களை விழிப்புணர்ச்சிக்கு எடுத்துச் செல்வதற்காகவுமே இது போன்ற ஒரு பிரேரணையை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம்.
ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யோகராஜன் அளித்த இந்த பேட்டியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய கண்ணோட்டம். இந்திய தேர்தல்களில் வெற்றியடைந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அழைப்பு விடுத்திருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்தியாவில் அண்மையில் நடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி எதிர்வரும் மே 26 அன்று இந்திய பிரதமராக பதவியேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை புதுதில்லியில் நடைபெற்ற பாஜகவின் பாராளுமன்ற குழு கூட்டத்தில் பாஜக பாராளுமன்ற குழுவின் தலைவராக நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அந்த பாஜக பாராளுமன்ற கூட்டத்தில் அத்வானி நரேந்திர மோடியின் பெயரை முன்மொழிந்ததை அடுத்து பாஜக தலைவர்களான சுஷ்மா ஸ்வராஜ், நிதின் கட்காரி, முரளி மனோகர் ஜோஷி மற்றும் வெங்கையா நாயுடு ஆகியோர் அதற்கு ஆதரவு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர் பாஜக பாராளுமன்ற குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது மோடியை பிரதமராக தேர்ந்தெடுக்க வழிவகுக்கிறது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று மதியம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் 15 பிரதிநிதிகளுடன் பிரதமர் வேட்பாளரான நரேந்திர மோடி இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்தார். அந்த சந்திப்பிற்கு பிறகு குடியரசுத் தலைவர் இல்லத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் எனக்கு அதிகாரப்பூர்வமான பிரதமருக்கான நியமன கடிதத்தை அளித்துள்ளார். எனது பதவியேற்பு விழா எதிர்வரும் மே மாதம் 26 தேதி அன்று மாலை 6 மணி அளவில் நடைபெறுகிறது என்றார் நரேந்திர மோடி. இன்று பாஜக பாராளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நரேந்திர மோடி ஆற்றிய ஏற்புரை நரேந்திர மோடியையும் பல பாஜக தலைவர்களையும் கண்கலங்க வைத்தது. தனக்கு ஆதரவு அளித்தமைக்காக பாஜக தலைவர்களுக்கு நரேந்திர மோடி நன்றி தெரிவிக்கையில் அவர் கண்கலங்கினார். ஒரு தாய்க்கு சேவை செய்வது கருணைக்காகவா? அல்ல, அது ஒரு மகனின் கடமையாகும். இந்திய தேசம் என்னுடைய தாய், அதேபோல பாரதிய ஜனதா கட்சியும் என்னுடைய தாய் என்ற இந்த வார்த்தைகளை கூறிய போதே நரேந்திர மோடி கண் கலங்கினார்.
கே மா கி சேவா கபி கிருபா ஹோ சக்தி ஹை கதை நஹி ஹோ சக்தி ஜெஸே பாரத் மேரி மா ஹை வைசே ஹி பாஜ்பா பி மேரி மா ஹை.
இவ்வாறு நரேந்திர மோடி கண் கலங்கியதை கண்ட பல பாஜக தலைவர்களும் கண் கலங்கினர். இந்த மக்களவை தேர்தல் முடிவு ஜனநாயகத்தின் மீது மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதை காண்பிக்கிறது என்றும், மக்களின் எதிர்பார்ப்புகள் பாஜகவால் பூர்த்தி செய்யப்படும் என்ற புதிய நம்பிக்கை மக்களிடையே மலர்ந்துள்ளது என்றும் அவர் அந்த உரையில் தெரிவித்தார். ஒருவேளை மத்தியில் தொங்கு பாராளுமன்றம் அமைந்திருந்தால் அது முந்தைய ஆட்சியின் மீதான மக்களின் வெறுப்பின் விளைவாகவே மட்டும் இருந்திருக்க முடியும் என்றும், தற்போதைய முடிவு மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மீது உள்ள நம்பிக்கையையே பிரதிபலிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். அதே சமயம் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எதுவுமே செய்யவில்லை என்று தான் நம்பவில்லை என்றும், அவர்களால் முடிந்ததை அவர்கள் செய்தார்கள், அதற்கு அவர்களை நாம் பாராட்ட வேண்டும் என்றும் தெரிவித்தார் நரேந்திர மோடி. இறுதியாக, மக்கள் நலனே முக்கியம், மக்களுக்கு நன்மை செய்யும் நேரம் துவங்கிவிட்டது, எனது ஆட்சித்திறன் குறித்த அறிக்கையை 2019 ஆண்டில் நான் மக்கள் முன்னால் சமர்ப்பிப்பேன் என்று கூறி நரேந்திர மோடி தனது ஏற்புரையை முடித்துக் கொண்டார்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இதனிடையே தமிழ்நாட்டிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சரவையில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்குமா என்று தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் இன்று கலந்து கொள்ள டெல்லி வந்திருந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டு வென்றவருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கேட்டேன்.
அதாவது யார் அமைச்சராக வர வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது திரு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். ஆக அவர் யாரை முடிவு செய்கின்றார்கள் என்றோ அதை அவருடைய முடிவுதான். அது தமிழ்நாட்டில் நாங்கள் இருவரும் தான் வெற்றி பெற்றிருக்கின்றோம். தமிழ்நாடு மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் வேண்டும், தமிழ்நாடு பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது.
இல்லை, அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் அவரிடம் தெரிவித்தீர்களா? கட்சி பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களிடமும் தெரிவித்திருக்கிறீர்களா?
இல்லை, இது சம்பந்தமா நாங்க எல்லாம் இந்த முடிவெல்லாம் அவர் தான் செய்யணும், அவர் தான் எடுக்க வேண்டும், அவர் தான் செய்யணும். யாரும் அவரு வலியுறுத்தவில்லை. அவர் எந்த முடிவு எடுக்கின்றார்களோ அதை நாங்கள் வரவேற்போம்.
இப்போதைக்கு அவர்கள், அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு வெளியே இருக்கின்ற கூட்டணி கட்சிகளை அமைச்சரவையில் சேர்ப்பது குறித்து ஏதாவது முடிவை அறிவித்திருக்கிறார்களா?
இப்போதைக்கு எந்த தகவலும் வரவில்லை. அப்படி ஏதாவது செய்தி வந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரியும்.
தமிழக தேர்தல் முடிவுகள் உங்களை தவிர உங்களது கட்சியில் யாரும் வெற்றி பெறவில்லை என்பது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த இந்தியா முழுக்கும் மோடி அலை இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பணமலை. ஆக இதில் அங்கே பணத்தை வைத்து அதிகாரிகளை வைத்து அதிகாரத்தை வைத்து தேர்தல் ஆணையத்தை வைத்தும் அவருடைய உதவிகளை வைத்து வெற்றி அது நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு. நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் நாங்கள் இருவர் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் திமுக 3rd இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதுவே ஒரு வரலாறுன்னு சொல்லலாம். நாங்கள் வெற்றி பெற்றதும் ஒரு வரலாறு. ஏன்னா 47 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக திமுக அதிமுக தயவில்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு வரலாறு. ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரை மக்கள் திமுக மீது நம்பிக்கை இழந்து ஓரங்கட்டி விட்டார்கள். அவர்கள் எழுவதற்கு வெகு நாட்களாகும், வெகு வருடங்களாகும். ஆக இந்த தேர்தலில் திமுக, அடுத்த தேர்தலில் இதே நிலைமை அதிமுகவுக்கு வரும் இடையில இருக்கின்ற 2 ஆண்டுகளில் நாங்கள் ஒன்றாக இணைந்து மக்கள் நம்பிக்கையை பெற்று தமிழ்நாடுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து தமிழ்நாடோட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொண்டு வந்து மக்கள் அதிக நம்பிக்கை பெறுவதற்கு அத்தனை முயற்சியும் நாங்கள் செய்து அடுத்த ஆட்சிக்கு நாங்கள் வருவோம் என்று எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது.
எண்ணிக்கை அடிப்படையிலே பார்த்தால் நீங்கள் 2 தேசிய ஜனநாயக முன்னணி கட்சிகளைச் சேர்ந்த 2 கட்சிகள் தலா ஒரு இடத்தில் வென்றதை வைத்து நீங்கள் திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது என்று சொன்னாலும், வாக்குகளின் அடிப்படையிலே பார்த்தால் அவர்கள் இன்னும் பிரதான எதிர்கட்சியாகத்தானே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே. அதுதானே வாக்கு சதவீதத்தை பார்த்தால் தெரிகிறது.
வாக்குகள் பார்த்தீர்கள், அவர் 35 இடத்துல போட்டிட்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில சொல்லுகின்றோம். ஆனாலும் இப்பொழுது கடந்த தேர்தலிலே அதிமுக 36% வாக்குகள் பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆக நீங்க அதாவது முறையாக பார்த்தீர்கள் என்றால் 50 விழுக்காடு வாக்குகள் பெற்றால் தான் ஆட்சிக்கு வர வேண்டும். ஆனால் இப்ப இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி இதுவரை அது மாதிரி நடந்தது கிடையாது.
இப்பொழுது நாட்டிலே ஆட்சிக்கு வந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியே
39%
தான் பெற்றிருக்கிறது.
இருக்கு, ஆக 31. ஆக இதெல்லாம் வைத்து சதவீதத்தை வைத்து நாம் அரசியல் எடைப்படக்கூடாது. ஏன்னா 20% வைத்து கூட நாங்கள் ஆட்சிக்கு வரலாம். மக்கள் நம்பிக்கை தான், மக்கள் நிச்சயமாக நம்பிக்கை எங்கள் மீது செலுத்துவார்கள். ஆக அந்த அளவுக்கு நாங்கள் உழைப்போம், கடினமாக உழைப்போம், மக்களை நாடி மக்கள் பிரச்சனைகளை நல்ல தீர்வு கொண்டு வந்து திட்டங்கள் அதிக அளவில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு திரு நரேந்திர மோடி அவர்களை வலியுறுத்தி நாங்கள் கொண்டு வருவோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது.
ஆனால் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை கன்னியாகுமரியிலே மத ரீதியாக மக்கள் பிரிந்ததும், தருமபுரியிலே ஜாதி ரீதியாக மக்கள் பிரிந்ததும் தான் இந்த 2 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக முன்னணி கட்சி.
அது நிச்சயமாக உண்மை கிடையாது. உண்மைக்கு மாறாக நீங்க சொல்கிறீர்கள். ஆனால்
நான் சொல்லவில்லை, அந்த மாதிரி ஒரு கருத்து உணர்வு இருக்கிறது.
ஊடகங்கள் வதந்திகள். ஆனால் தருமபுரி பொறுத்தவரை இது மக்களுடைய தீர்ப்பு வளர்ச்சி. அதாவது மக்களுடைய தீர்ப்பை கொச்சைப்படுத்த வேண்டாம், ஜாதி என்று சொல்லி கொச்சைப்படுத்த வேண்டாம். ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு வளர்ச்சி வேண்டும். அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வளர்ச்சியை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு எனக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 468,000 பேர் எனக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். ஆக இதுல ஜாதியோ பிரிவினையோ மதமோ எதுவும் கிடையாது. அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் எனக்கு வாக்களித்திருக்கின்றார்கள்.
முன்னாள் அமைச்சரும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டு வந்தவருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இதனிடையே உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியின் தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வியை அடுத்து அந்த கட்சியின் உள்ளூர் அமைப்புகள் அவரால் கலைக்கப்பட்டிருக்கின்றன என்று நமது டெல்லியிலிருந்து செய்தியாளர் ஜெயக்குமார் கூறுகிறார். அடுத்ததாக தமிழகம் குறித்த ஒரு செய்தி. தமிழகத்தில் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்ட 3 பேர் இன்று பதவிப்பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு அமைச்சர் நீக்கப்பட்டிருக்கின்றார். இதுகுறித்து சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் முரளிதரன்.
தமிழக அமைச்சரவையில் புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் 3 பேரும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். மேலும் ஒரு அமைச்சர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். திங்கட்கிழமையன்று தமிழக அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டதில் வேளாண்மைத்துறை அமைச்சர் எஸ் தாமோதரன், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கே டி பச்சைமால், வருவாய்த்துறை அமைச்சர் பி வி ரமணா ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டனர். இதற்கு பதிலாக அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி, வேலுமணி, கோகுல இந்திரா ஆகியோர் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டனர். இன்று மாலை சென்னை ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலையில் நடந்த நிகழ்ச்சியில் வேளாண்மைத்துறை அமைச்சராக அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தியும், நகராட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக வேலுமணியும், கைத்தறித்துறை அமைச்சராக கோகுல இந்திராவும் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.
எஸ் கோகுல இந்திரா என்னும் நான்
சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் வெறுப்பு விளக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதையும் செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
முன்னதாக மதியம் 2 மணியளவில் ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினராக வெங்கட்ராமன் பதவியேற்றுக் கொண்டார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலையில் சபாநாயகர் தனபால் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். வெங்கட்ராமன் பதவியேற்றதை அடுத்து சட்டமன்றத்தில் அதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 152 உயர்ந்துள்ளது. இதற்கிடையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கே பி முனுசாமி அமைச்சரவையிலிருந்து சற்று முன்பு நீக்கப்பட்டார். இன்று காலையிலிருந்தே அவர் மீது கட்சி தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தன. இன்று காலையில் அதிமுக ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் பொறுப்பிலிருந்து கே பி முனுசாமியை நீக்கி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். பிற்பகலில் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து முனுசாமி நீக்கப்பட்டார். இதற்கு முன்னதாக திங்கட்கிழமை அன்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்த கே பி முனுசாமியின் துறை மாற்றப்பட்டு அவருக்கு தொழிலாளர் நலத்துறை ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்போது அமைச்சரவையில் இருந்தே அவர் நீக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு குறித்து விவாதிப்பதற்காக திமுக தனது உயர்நிலை செயல் திட்ட குழுவை June 2 கூட்டுவதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன், இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவை வைத்து நிர்வாகக்குழு செயற்குழு கூடுவதற்கான தேதிகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.
சென்னையிலிருந்து முரளிதரன் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலாவதாக, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு வகையான யானை இனத்தின் உடல் ஒன்று கிட்டத்தட்ட முழுமையான வகையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது பற்றிய பிபிசியின் செய்தியை தமிழில் தருகின்றார் விமல் சொக்கநாதன்.
அகழ்வு ஆராய்ச்சியில் அபூர்வமான பொருட்கள் கிடைப்பது ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஆனால் எந்தவிதமான சேதாரமும் இல்லாமல் 42,000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மெமத் எனப்படும் மாமத யானை அல்லது கம்பளி யானை என்று குறிப்பிடப்படும் உயிரினத்தின் முழுமையான உடல் ஒன்று கிடைத்திருப்பது அதிசயம் மட்டுமல்ல, ஆச்சரியமானதும் கூட என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அந்த குட்டி யானையின் உடல் இப்போது லண்டனில் உள்ள இயற்கை உயிரின அருங்காட்சியகத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சைபீரியாவில் பனிப்பகுதிகளில் அலைந்திரியும் கலைமான்களை மேய்க்கும் ஒருவரால் இந்த யானையின் உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அது 50 கிலோ எடையும் 130 சென்டிமீட்டர் உயரமும் இருக்கிறது. அந்த யானையின் உடலுக்கு லியூபா என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. எந்தவிதமான சேதமும் இல்லாமல் இந்த யானைக்குட்டியின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதும் அதனை நாம் பார்ப்பதும் நம்ப முடியாத அனுபவம் என்கிறார் யானைகள் பற்றிய ஆய்வு அறிஞர் பேராசிரியர் ஏட்ரியன் லிஸ்டர். அந்த யானைக்குட்டியில் பால் தந்தங்கள் வெளியே தெரியவில்லை என்றும் அதன் தும்பிக்கை பட்டையாக இருக்கிறது என்றும் பேராசிரியர் லிஸ்டர் கூறுகிறார். அதன் காரணமாக பனிப்படலங்கள் கீழே உள்ள நீரை உறிஞ்சி குடிக்க வசதியாக இருந்திருக்கும் என்றும் அவர் கூறுகிறார். அந்த உடலில் இருக்கும் ஒரே ஒரு குறை, அதனுடைய வால் பகுதியை வேறு விலங்குகள் கடித்து தின்றிருப்பதுதான். 1,000 ஆண்டுகளாக பனிப்படலத்தின் கீழே அந்த உடல் இருந்திருப்பதால் மேலே இருந்த பனிக்கட்டிகளின் இடை தாங்க முடியாமல் அது சிறிது சுருங்கி, அதாவது காற்று வெளியேறிய ஒரு பலூனைப் போல காணப்படுகிறது என்றும் பேராசிரியர் கூறுகிறார். அந்த மாமத யானையை சதைகளோடு முப்பரிமாணத்தில் பார்ப்பது முற்றாக அசாதாரணமானது என்று கூறும் பேராசிரியர் லிஸ்டர், இந்த யானைக்குட்டி 42,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்திருக்கிறது என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்கிறார்.
பிபிசியின் செய்தியை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். அடுத்ததாக ஆரோக்கியமான உணவு பழக்கம் குறித்த ஒரு செய்தியை பார்ப்போம். ஆரோக்கியமான உணவு குறித்த ஆர்வம் அனைவரிடமும் உண்டு. ஆனால் எந்த உணவு ஆரோக்கியமானது என்பதை கண்டறிந்து அதை தேடி கண்டுபிடித்து உணவில் சேர்த்து கொள்வது சவாலான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. மத்திய தரைக்கடல் பகுதி, அதாவது மெடிட்டரேனியன் உணவு வகைகளில் ஊட்டச்சத்து அதிகம் உள்ளது, அவை மிகுந்த ஆரோக்கியமானவை என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அவர்களது உணவில் இலைகளுடன் கூடிய பச்சை காய்கறிகளை ஆலிவ் எண்ணெயுடன் அவர்கள் அதிகமாக உட்கொள்வது அந்த உணவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துள்ளது. ஆலிவ் எண்ணெய் மற்றும் இலைகளுடன் கூடிய பச்சை காய்கறிகள் ஒன்று சேரும் பொழுது அவை கொழுப்பு சத்து கொண்ட நைட்ரோ அமிலங்களை உருவாக்குகின்றன, அவை இரத்த அழுத்தத்தை குறைக்கின்றன என்று PANS ஜேர்னல் எனும் அறிவியல் சஞ்சிகையில் வெளியாகியுள்ள கட்டுரை ஒன்று கூறுகிறது. காய்கறிகளில் உள்ள நைட்ரேட், ஆலிவ் எண்ணெயில் உள்ள நல்ல கொழுப்பு சத்துக்கள் ஆகியவை ஒன்றாக இணையும் பொழுது அவை உடல் நலத்துக்கு நன்மை செய்கின்றன என்று அந்த கட்டுரை கூறுகின்றது. பாதாம், பிஸ்தா போன்ற பருப்பு வகைகளுடன் அவகேடோ பழமும் இவ்வகையான ஊட்டச்சத்தை அளிக்க வல்லவை என்றும் அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரேக்கம், ஸ்பெயின், இத்தாலி போன்ற நாடுகளின் பாரம்பரிய உணவால் உந்தப்பட்டு உருவாக்கப்படும் மெடிட்டரேனியன், அதாவது மத்திய தரைக்கடல் பகுதி உணவு வகைகள் நீண்ட காலமாகவே ஆரோக்கியமான உணவாக கருதப்பட்டு வந்துள்ளன. அதிலும் குறிப்பாக இவ்வகையான உணவுகள் இதயத்துக்கு நல்லவை என்றும் ஆய்வாளர்கள் தமது கட்டுரையில் எழுதியுள்ளார்கள். மத்திய தரைக்கடல் பகுதியில் உணவின் சிறப்பு அதில் மிக அதிக அளவில் காய்கறிகள் இருப்பதுதான். அத்துடன் புதிதாக பறிக்கப்பட்ட பழங்கள், தானிய வகைகளில் செய்யப்பட்ட உணவுகள், ஆலிவ் எண்ணெய், பாதாம், பிஸ்தா, முந்திரி, சூரியகாந்தி செடி மற்றும் பூசணி வகைகளின் விதைகள் ஆகியவும் அந்த உணவு வகைகளில் பெரிதும் சேர்க்கப்படுகின்றன. இதற்கு அப்பாற்பட்டு கோழிக்கறியும் மீனும் அவர்களது உணவுகளில் பிரதான பங்கு வகிக்கின்றன. ஆனால் அவர்களது உணவில் கால்நடை இறைச்சி, வெண்ணெய் மற்றும் மிருகக் கொழுப்புகள் ஆகியவற்றை பயன்படுத்துவதை அவர்கள் பெரும்பாலும் தவிர்த்து விடுகிறார்கள். மத்திய தரைக்கடல் பகுதி உணவில் உள்ள மூலப்பொருட்களின் கலவை கொழுப்பு சத்துள்ள நைட்ரோ அமிலமாக மாறும் பொழுது அது உடலுக்கு நன்மை செய்கிறது என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் நம்முடைய இணையதளமான டபிள்யூ என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.